إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار ما بعد فأعوذ بالله من الشيطان أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفخه ونفثه بسم الله الرحمن الرحيم قاف والقرآن المجيد بل عجبوا أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب أإذا متنا وكنا ترابا ذلك رجع بعيد قد علمنا ما تنقص الأرض منهم وعندنا كتاب حفيظ إلا فهلم فهلتهم الله ورغنك سندمان சலவாத்தும் சலாமும் சாந்தியும் சமாதானமும் இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள் தாபியீன்கள் முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக என கூறி இந்த ஜும்மா பிரசங்கத்தை ஆரம்பிக்கின்றேன். அல்லாஹ் படைத்த இந்த மாபெரும் பூமியில் கோடான கோடி உயிரினங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. இவைகள் அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதில்லை. மனிதர்களை எடுத்துக்கொண்டால் கோடிக்கணக்கான மக்கள் இந்த பூமியில் வாழ்கிறார்கள். இவர்கள் அனைவரும் அல்லாஹ்வுக்கு இணை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்று கூறப்படக்கூடிய நாங்கள் மிக சொற்ப தொகையினர் மட்டுமே அல்லாஹ்வுக்கு எந்த ஒன்றையும் இணை வைக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இது அல்லாஹ் எங்களுக்கு செய்திருக்கக்கூடிய அருட்கொடைகளில் மிகப்பெரிய ஒரு அருட்கொடை என்றுதான் நாங்கள் சொல்ல வேண்டும். இப்படி அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் இருக்கக்கூடிய எங்களுக்கு மத்தியில் இதுபோன்று இன்னும் சில அம்சங்கள் கட்டாயம் காணப்பட வேண்டும். அதில் ஒன்றுதான் தெளிவு என்பது. சென்ற வார ஜும்மாவில் சென்ற வாரத்துக்கு முன்னால் நடந்த ஜும்மாவில் இந்த தெளிவை பற்றி நாம் பார்த்தோம். அல்லாஹ் அல் குர்ஆனில் இன்ன ஹாதிஹி சபீலி, இதுதான் என்னுடைய நேரான வழி, நானும் என்னை பின்பற்றுபவர்களும் தெளிவோடு இருந்து கொண்டு மக்களை அழைக்கிறோம் என்ற அந்த ஆயத்தின்படி நாங்கள் தெளிவோடு இருக்க வேண்டும். ஏதாவது சந்தேகங்கள் வந்தால் உடனே அதை தீர்த்து கொள்ள வேண்டும். முடியுமானால் குர்ஆன் ஹதீஸை எடுத்து பார்த்து தீர்த்து கொள்ள வேண்டும். முடியாவிட்டால் உரியவர்களிடத்தில் சென்று அதை தீர்த்து கொள்ள வேண்டும். தெளிவில்லாமல் நாம் இருக்கவே கூடாது. அந்த ஆயத்து அதைத்தான் சொல்லுகின்றது. அலா பசீரத்தின் அன வமனித்தபானி, நானும் என்னை பின்பற்றியவர்களும் தெளிவோடு நாங்கள் இருந்து கொண்டு மக்களை அல்லாஹ்வின்பால் அழைக்கிறோம். அந்த வகையில் இரண்டு சந்தேகங்கள் கிளப்பப்பட்டிருந்தன ஜமாஅத்துக்குள். அந்த இரண்டு சந்தேகங்களுக்கும் நாம் அந்த ஆயத்தின் பிரகாரம் பதிலை பார்த்தோம். ஒன்று, 1990 இலங்கை மண்ணில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த சத்தியம் இதேபோன்று ஒரு கூட்டம் பாகிஸ்தானிலும் இருக்கிறது என்று போய் அதிலே இணைந்தது பிழை. எனவே நாங்கள் பிழையில் இருந்து கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு சந்தேகம். அதற்கு நாம் ஒரு விளக்கத்தை கொடுத்தோம். சூரத்துல் பக்கராவில் போய் சேர்ந்தது பிழைதான், அது சரி என்று யாரும் சொல்லவில்லை. ஆனால் திட்டமிட்டு மனமுரண்டாக வேண்டுமென்று ஒரு பிரிவில் நாம் போய் சேரவில்லை. பிரிவு கூடாது என்றுதான் இலங்கையில் எல்லா பிரிவுகளையும் விட்டு ஒதுங்கி இந்த சத்தியத்தை நாம் கூறுகின்றோம். 90 திருப்பி நாம் ஒரு பிரிவில் போய் சேர வேண்டுமா? அப்படி என்றால் இலங்கையில் அதைவிட சிறந்த பணம் படைத்த பிரிவுகள் இருக்கின்றன, அதில் சேர்ந்திருப்போம். தெரியாமல் நாம் போய் சேர்ந்து விட்டோம். எனவே அதை அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான் என்பதற்கு பக்கராவில் ஒரு ஆயத்தை நாம் பார்த்தோம். ரப்பனா, எங்கள் ரப்பே, லா துஆஹிதுனா, எங்களை குற்றம் பிடிக்காதே, இன் நசீனா, நாங்கள் மறந்து விட்டு ஒன்றை செய்துவிட்டால், அவ் அஹ்தானா, அல்லது தவறுதலாக ஒன்றை செய்துவிட்டால், அல்லாஹ் தான் எங்களுக்கு படித்து தருகிறான். அந்த பிரகாரம் நாங்கள் போய் சேர்ந்தது தவறு, ஆனால் அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான், அல்லாஹ் மன்னித்து விடுவான், அல்லாஹ்வே சொல்லிவிட்டான். இது ஒரு சந்தேகம். இரண்டாவது சந்தேகம் கிளப்பப்பட்டது, சரி போய் சேர்ந்தது பிழை, தொடர்ந்து பல வருடங்கள் அதில் இருந்தது, அதுவும் பிழைதானே, அதுவும் நாம் சொல்லவில்லை. இருந்தது பிழை, திட்டமிட்டு வேண்டுமென்று, இது ஒரு பிரிவு, குர்ஆன் ஹதீஸுக்கு முரணானவைகளை பின்பற்றுகிறார்கள், இவர்கள் சிறுக்குவாதிகள், முஷ்ரிக்குகள் என்று தெரிந்து கொண்டு இருக்கவில்லை. இலங்கையில் அடித்து நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம், இஜ்மாவு சஹாபா ஷிர்க் என்று. ஆனால் அவர்களில் இஜ்மாவு சஹாபா இருக்கிற என்பது எங்களுக்கு தெரியாது, தெரியாமல் நாம் நீண்ட காலம் அதில் இருந்தோம். அதையும் அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான் என்பதற்கு சூரத்து தௌபாவிலே ஒரு ஆயத்தை கொண்டு வந்தோம். அல்லாஹு தஆலா கூறுகின்றான், எந்த ஒரு கூட்டத்துக்கு நாம் நேர்வழி காட்டி இதற்கு பிறகு அவர்களை நாம் வழிகேட்டில் விடமாட்டோம், அவர்களை வழிகெடுக்கவும் மாட்டோம். எது வரைக்கும் என்றால், எதை எதை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதை அவர்களுக்கு தெளிவுபடுத்தும் வரை. தெளிவுபடுத்தியதற்கு பிறகும் அவர்கள் அதை செய்தால் குற்றம் பிடிக்கப்படுவார்கள். ஆனால் எப்போது அல்லாஹ் எங்களுக்கு ஒரு தெளிவை தந்தானோ, அது ஷிர்க்கு, அது இஸ்லாமிய கூட்டம் அல்ல, அது ஒரு பிரிவு என்று என்றைக்கு தெளிவு கிடைத்ததோ, உடனே வெளியேறிவிட்டோம், அதிலிருந்து ஒதுங்கிவிட்டோம். இதுதான் இஸ்லாம். எனவே இந்த ரெண்டு ஆயத்தின்படி நாங்கள் செய்த இந்த ரெண்டு செயலுக்கு அல்லாஹ் எங்களை ஒரு காலமும் குற்றம் பிடிக்க மாட்டான் என்பது தெளிவாகிவிட்டது. அந்த ஆயத்துக்கு வேறு எந்த கருத்தும் இல்லை, வேறு கருத்து அதற்கு கிடையாது, நேரடி அதுதான் அதனுடைய மொழிபெயர்ப்பு. எடுத்து பாருங்கள், இதில் சில விமர்சனம் வந்ததாக கேள்விப்பட்டேன். விமர்சனம் செய்பவர்கள் உரியவரிடத்தில் வந்து கேட்க வேண்டும், இதற்கு வேறு விளக்கம் இருந்தால் அவர்கள் வந்து சொல்ல வேண்டும், இதை மக்களுக்கு சொல்வதற்கு. ஏனென்றால் அந்த ஜும்மாவுக்கு பிறகு சில சகோதரர்கள் வந்து சொன்னால், இந்த சந்தேகம் எங்களுக்கு வரவில்லை, ஊட்டப்பட்டது, இதை எப்படி தெளிவுபடுத்திக் கொள்வது என்று நாங்கள் யோசித்துக் கொண்டுதான் இருந்தோம், அல்ஹம்துலில்லாஹ் இந்த ஜும்மாவோடு மிக தெளிவாகிவிட்டது என்று சொன்னார்கள். எனவே இந்த ஆயத்துக்கு வேறு விளக்கங்கள் இருந்து நாம் பிழையாக கூறியிருந்தால் அதை சொல்ல வேண்டும், அவர்கள் வந்து சொல்லி அவர்களுக்கு விளக்கப்படுத்த வேண்டும் நாம் செய்தது பிழை என்று. ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் அப்படி எதுவும் கிடையாது, நேரடி குர்ஆன் மொழிபெயர்ப்பும் அதனுடைய விளக்கமும் அதுதான். எந்த ஒரு பிழையை நீங்கள் தவறாக செய்தாலும் அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான். ஒரு பிழையில் ஒருவர் இருக்கிறார், அது அவருக்கு பிழை என்று தெளிவாக வேண்டும், அதுவரைக்கும் அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான். தெளிவானதற்கு பிறகும் மனமுரண்டாக இருந்தால் குற்றம் பிடிப்பான். இப்போது கூட நான் வந்து தஹியத்துல் மஸ்ஜித் தொழுது விட்டு உட்கார்ந்திருக்கிறேன், ஒரு பிள்ளை வந்து தஹியத்துல் மஸ்ஜித் தொழுகிறது சுத்துரா இல்லை. தொழுது முடிந்ததும் அழைத்து, சுத்துரா இல்லாமல் தொழ முடியுமா என்று கேட்டேன், இல்லை கூடாது. அப்ப தொழுதீங்களே, மறந்து விட்டேன். இதே அல்லாஹ் குற்றம் முடிப்பானா? சொல்ற மறந்துட்டார், அவருக்கு தெரியும் ஏற்கனவே, ஆனா மறந்துட்டு செஞ்சிட்டார். எனவே இப்படியானவே அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான் என்பது தெளிவு. இது சம்பந்தமாக ஒரு ஹதீஸும் நான் உங்களுக்கு சொல்வதாக சொன்னேன், நேரம் போனதனால் அன்று அந்த ஜும்மாவிலே சொல்ல கிடைக்கவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தஜாவசல்லாஹு அன் உம்மத்தி அன் சலாத், இந்த உம்மத்துக்கு மூன்று செயல்களை மன்னித்து விட்டான் அல்லாஹ். மூன்று செயல்கள் இந்த உம்மத்தில் வரும், அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான். ஒன்று அல் ஹதா, தவறு. இதான் சூரத்துல் பக்கராவும் சொல்லு, தவறுதலாக ஒன்றை செய்தால் குற்றம் இல்லை. இரண்டாவது அன் நிஸ்யான், மறந்து விட்டு ஒரு குற்றத்தை செய்து விட்டார், எப்படிப்பட்ட குற்றமாக இருக்கட்டும்,
அல்லாஹ் இல்லை என்று சொல்லிவிட்டார், அல்லாஹ் இரண்டு என்று சொல்லிவிட்டார், வைத்துக்கொள் அல்லாஹ்வுக்கு பிள்ளைகள் இருக்கு என்று சொல்லிவிட்டார், மறந்து விட்டு தவறு தவறுதலா குற்றம் பிடிக்க மாட்டான். மூன்றாவது உமஸ்துக்ரிஹு அலைஹி, எந்த ஒன்றில் என்னுடைய உம்மத்தில் ஒருவர் நிர்பந்திக்கப்படுகின்றாரோ, நிர்பந்திக்கப்பட்டு அவர் செய்தாலும் குற்றம் பிடிக்க மாட்டார். ஒருவரை ஒருவர் கொலை செய்வேன், அல்லாஹ் இல்லை என்று சொல்லு சொல்லுகிறார், அவர் விரும்பினால் சொல்ல மாட்டேன் என்று உயிரையும் விடலாம், அவர் விரும்பினால் அப்படி அல்லாஹ் இல்லை என்று சொல்லி தப்பிக்கலாம், குற்றம் பிடிக்க மாட்டான். அப்ப இப்படி தெளிவாக இருக்கும்போது நாம் இருக்கின்ற இந்த கொள்கையும் அதே தெளிவுதான் இருக்கின்ற எந்த சந்தேகமும் இல்லை. அது அப்படி இருக்க இன்றைக்கு இன்னொரு சந்தேகம் கிளப்பப்பட்டிருக்கிறது. நான் அந்த ஜும்மாவிலே சொன்னேன், ஒருவர் ஒரு சந்தேகத்தை கிளப்பினால் அவர் மீது யாரும் கோபிக்க கூடாது, இது நல்லதாகவே நாம் கருத வேண்டும். ஹதீஸில் வருகின்றது, ஒரு என்னுடைய முஸ்லீமுடைய ஒரு வாழ்க்கையே ஆச்சரியம், அவருக்கு நலவு வந்தாலும் சரி தீமை வந்தாலும் சரி அது நன்மையாகத்தான் இருக்கிறது. ஒருவர் தீய நோக்கத்தில் ஒரு சந்தேகத்தை கிளப்பலாம், அது அதற்கு நாங்கள் பதில் குர்ஆன் ஹதீஸ் ஒளியிலே கொடுத்தால் அது ஹைரு தான். எனவே சந்தேகத்தை கிளப்பக்கூடியவர்கள் மீது யாரும் கோபிக்க கூடாது. அப்படி ஒரு சில தவறுகள் எங்களிலே காணப்படும். ஒருவர் கேள்வி கேட்கின்றார், அந்த கேள்விக்குரிய பதில் அதிகமானவங்களுக்கு தெரிந்தால் அந்த தெரிந்தவர்கள் அந்த சபையில் கொஞ்சம் சடைத்துக் கொள்வார்கள், இது என்ன கேள்வி என்ற மாதிரி செயல் வடிவத்தில் காட்டுவார்கள், அது கூடாது. யாருக்கும் உரிமை இருக்கிறது, எந்த கேள்வியும் கேட்கலாம். எங்களுடைய கடமை, சத்தியத்தில் இருக்கக்கூடியவர்கள் தெளிவில் இருக்கக்கூடியவருடைய கடமை, குர்ஆன் ஹதீஸ் ஒளியில் அதற்கு விளக்கம் கொடுக்க வேண்டும். இந்த வகை நாங்கள் உலகத்தில் யார் வந்தாலும் சரி எந்த கேள்வியை முன்வைத்தாலும் இன்ஷா அல்லாஹ் குர்ஆன் ஹதீஸ் ஒளியில் பதில் கொடுக்க முடியும். அதற்குரிய பதில்கள் குர்ஆன் ஹதீஸில் காணப்படுகின்றன. இப்போது கிளப்பப்படுகின்ற ஒரு சந்தேகம் என்னவென்றால், நாங்கள் ஒரு வருடத்துக்கு முன்னால் பாகிஸ்தான் அந்த ஜமாஅத்தில் இருந்து அந்த அமைப்பில் இருந்து நாங்கள் ஒதுங்கிக் கொண்டோம். ஏன் ஒதுங்கினோம்? ஜமாஅத்துல் முஸ்லிமீனாக இருந்தால் ஒதுங்கக்கூடாது, அது ஷிர்க். அதிலே அமீர் குஃபரை செய்தால் அமீரை மாற்ற வேண்டும், இதுதான் சட்டம். ஜமாஅத்துல் முஸ்லிமீன் அல்ல, அது ஒரு பிரிவு, அல்லது ஜமாஅத்துல் முஸ்லிமீனாக இருந்து பிரிவாக மாறிவிட்டது என்றால் உடனே அந்த பிரிவை விட்டு ஒதுங்க வேண்டும். அது ஜமாஅத் அல்ல, அது பிரிவில் இருக்கிறது, அது ஒரு பிரிவு என்று நாங்கள் ஒதுங்கினோம். இப்படி ஒதுங்கியது பிழை என்று ஒரு சந்தேகம் கிளப்பப்பட்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், பிரச்சனை இல்லை. ஏன் பிழை என்று கேட்டால், எப்போது ஒதுங்க முடியும் என்றால், எந்த கருத்து மோதலும் இல்லாத ஒரு மசலாவை ஒரு அமீர் செய்துவிட்டால் அது குஃபர் என்றால் ஒதுங்கலாம், அமீரை மாற்றலாம். ஆனால் கருத்து மோதல் இருக்கக்கூடிய விடயங்களில் ஒரு ஜமாஅத்தில் இருந்து ஒதுங்கக்கூடாது. எனவே எங்களுக்கு மத்தியிலே ஏற்பட்டது கருத்து மோதல், இஜ்மா மார்க்கமா இல்லையா, ஹுக்மன் மர்ஃபூ மார்க்கமா இல்லையா, மௌக்கூஃப் மார்க்கமா இல்லையா, பஹ்மு ஸஹாபா மார்க்கமா இல்லையா, தவாத்துர் அமல் மார்க்கமா இல்லையா என்பது கருத்து மோதலான விடயம். கருத்து மோதலான விடயங்களில் ஜமாஅத்தை விட்டு வெளியேறக்கூடாது என்ற ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டிருக்கிறது. சிலர் வந்து கேட்டார்கள் இது என்ன என்று, அதை நாம் பார்ப்போம். இது சரியா பிழையா? இது பிழை. ஏன்? கருத்து மோதல் இல்லாத விஷயம். உதாரணமாக ஒருவன் அல்லாஹ் இல்லை என்கிறான், காஃபிர், எல்லா மக்களும் ஒத்துக்கொண்டாங்க காஃபிர் தான். இது குர்ஆன் இல்லை, காஃபிர். புகாரி முஸ்லிம், இது ஹதீஸ் இல்லை, காஃபிர். மறுமை நாள் இல்லை, கேள்வி கணக்கு இல்லை, கபருடைய வேதனை இல்லை, காஃபிர். சரி, இப்படிப்பட்ட ஒரு விடயத்தை ஒரு அமீர் சொல்லுகின்றார் மாற்றமாக, இதை இந்த விஷயத்தில், இது ஏகோபித்த முடிவு, எந்த கருத்து மோதலும் கிடையாது. இதை ஒரு அமீர் சொல்லுகின்றார் அல்லாஹ் இல்லை, குர்ஆன் ஹதீஸ் இது இல்லை, மறுமை கிடையாது என்று சொன்னால் தெளிவான குஃபர். இப்பதான் அமீரை மாற்றணும் அல்லது எல்லா அதில் இருக்கக்கூடிய அனைவரும் அந்த கருத்தை ஒத்துக்கொண்டால் பிரிவு வெளியேற வேண்டும் என்ற கருத்தை முன்வைக்கிறார்கள். எனவே இன்று ஏற்பட்ட பிரச்சனை அது அல்ல, இது கருத்து மோதல். இஜ்மாவு சஹாபா இதெல்லாம் கருத்து மோதலான விஷயங்கள், இதிலே வெளியேறக்கூடாது என்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறார்கள். சரி, அப்படி பார்த்தால் இன்று அதிகமான மசாலா எல்லாமே கருத்து மோதல் தான். உண்மையிலேயே அதிகமானவைகள் கருத்து மோதல் தான் இந்த சமூகத்திலே. பைஅத் கருத்து மோதல், இது ஏகோபித்த முடிவு. அல்லாஹ் இல்லை என்று சொன்னால் காபிர், ஏகோபித்த முடிவு. பைஅத் இல்லை என்று சொன்னால் அவன் காபிரா? சமூகத்தில் இல்லை. பல கருத்துகள், அது ஹிலாபத்தில் பைஅத் அல்ல, நபிக்கு மட்டும் உரியது, அது மாற்றப்பட்டு போய்விட்டது, எத்தனை கருத்துகள். அமீருக்கு கட்டுப்படுவது ஏகோபித்த முடிவா? மறுமையினால் இல்லை என்று சொல்பவன் காபிர். இதே போன்ற அமீருக்கு கட்டுப்படக்கூடாது என்றால் காபிரா? இல்லை, கருத்து மோதல். ஒருவர் சொல்லுகின்றார் அது ஹிலாபத்தில் தான் அமீருக்கு கட்டுப்பாடு. நாம் சொல்லுகின்றோம் ஹிலாபத் இல்லாத காலத்திலும் அமீருக்கு கட்டுப்பாடு, இல்லாவிட்டால் அவன் காபிராகிவிடுவான். இன்னும் சிலருடைய கருத்து, இப்ப நேற்று முந்தா நாள் ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு பயான் கேட்டேன், ஒரு மௌலவி சொல்லுகின்றார் ஒரு ஹிலாபத்து இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள், அந்த ஹிலாபத்தில் தான் அமீருக்கு கட்டுப்பாடு. அதே நேரத்தில் ஒருவர் ஹிலாபத்தில் கூட அந்த அமீருக்கு கட்டுப்படாமல் போனால் அவர் முஸ்லீம் என்று சொல்லுகின்றார். எந்த அளவு கருத்து மோதல் என்று பாருங்கள். அது சரி, கலிமா சொன்னால் முஸ்லீம், சொல்லாவிட்டால் என்ன? கருத்து மோதல். கலிமா இல்லாமலும் முஸ்லீம் ஆகலாம் என்று சொல்லுகின்றார்கள், அதையும் பகிரங்கமாக என்று பேசுகின்றார்கள். ஒருவன் உள்ளத்தால் அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்று அறிந்து கொண்டால் அவன் முஸ்லீம் என்ற கருத்தை வெளியிடுகின்றார்கள். இப்போது இது எல்லாம் எங்களுக்கு எதிராக. இப்படி நீங்கள் பார்த்தால் எந்த ஒரு மசலாவை எடுத்தாலும் கருத்து மோதல் தான். இப்படியான கருத்து மோதல் ஏற்படக்கூடிய இந்த மசலாக்களை வைத்து அந்த ஜமாஅத்திலிருந்து வெளியேறுவது கூடாது, ஒதுங்குவது கூடாது. எனவே நாங்கள் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இஷ்யாக் அகமது அவருடைய அந்த ஜமாஅத்தில், அந்த அமைப்பில் இருந்து நாங்கள் ஒதுங்கியது பிழை என்ற ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இது சரியா பிழையா என்பதைத்தான் நாம் இந்த ஜும்மாவில் நான் விளக்குகின்றேன். சரி, இப்படி குர்ஆன் ஹதீஸில் எங்கேயாவது இருக்கின்றதா? இல்லை. குர்ஆன் ஹதீஸுடைய தெளிவு என்ன என்றால், இஸ்லாம் என்பது வஹியை மட்டும் பின்பற்றக்கூடிய ஒரு கூட்டம், அது முஸ்லீம் கூட்டம். அந்த கூட்டத்திலே ஒரு அமீர் இருப்பார், அவருடைய கையை பிடித்து ஆண்கள் பைஅத் செய்ய வேண்டும், அவர் முஸ்லீம். அந்த பைஅத்தை முறித்துக் கொண்டு போனால் அவர் முர்தத். அந்த ஜமாஅத்துக்குள் வராமல் ஒருவர் வெளியில் இருந்தால் அவர் ஜாஹிலியத். இதுதான் இஸ்லாம். இப்படி இருக்கும் இஸ்லாம். இப்படி இருக்கக்கூடிய நேரத்திலே அந்த ஜமாஅத்துடைய அமீர் ஒரு குஃபரை செய்து விட்டார் என்று வைத்துக் கொள்வோம். அந்த குஃபருக்கு தெளிவாக ஆதாரம் இருக்கிறது குர்ஆன் ஹதீஸில். உதாரணமாக ஒரு அமீர் அந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்ற ஹக்கான ஜமாஅத்தின் அமீர் சொல்லுகின்றார், தொழுகையை விட்டவனை காஃபிர் என்று சொல்ல முடியாது என்று. ஆனால் ஹதீஸில் மன் தரக்க சலாத ஃபகத் கஃபர். இதே போன்று மரணித்தவருடைய கபர்களுக்கு சென்று அவரிடத்தில் வசீலா தேடுவது கூடாது, இது ஷிர்க். ஒரு அமீர் சொல்லுகின்றார் கூடும் என்று, அவர் முஷ்ரிக் ஆகிவிடுவார். இப்படியான ஒரு செயல் இது கருத்து மோதல் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி, குர்ஆன் ஹதீஸில் ஆதாரம் கிடைத்தால் அந்த அமீரை மாற்ற வேண்டும். தெளிவான குஃபரை செய்கின்றார், ஆதாரம் இருக்கிறது எங்களிடத்தில், அமீரை மாற்றணும். இங்கு முக்கியமாக கவனிக்க வேண்டும், எப்போது அமீரை மாற்ற முடியும் என்றால், அந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் இருக்கக்கூடிய அஃப்ராதுகள், அந்த நபர்கள் அனைவரும் ஆம் உண்மைதான் இவர் காபிராகிவிட்டார் என்ற இந்த ஹதீஸை ஏற்று அவர்கள் இந்த அமீருக்கு எதிராக நின்றாதான் அமீரை மாற்ற முடியும். ஆனால் எல்லா மக்களும் அந்த அமீருடைய குஃபரையும் சிறுக்கையும் அங்கீகரிக்கிறார்கள். பாகிஸ்தான் நடந்தது போன்று வைத்துக் கொள்ளுங்கள், அப்போ அது ஒரு பிரிவாக மாறிவிடும், அது ஜமாஅத்துல் முஸ்லிமீன் அல்ல. இந்த நேரத்தில் அதை விட்டும் நாம் ஒதுங்க வேண்டும். இந்த அடிப்படையில் தான் எங்களுக்கு நடந்த இந்த நிகழ்வு. அனைவருக்கும் தெரியும், பல ஷிர்க்குகளும் குஃபுர்களும் பிதுஅத்துகளும் இன்னும் வெளியாகிக் கொண்டுதான் இருக்கின்றன. எனவே நாங்கள் எப்படியாவது இது ஜமாஅத்துல் முஸ்லிமீனாகத்தான் இருக்குமோ என்று நினைத்து திருத்துவதற்கு பல முயற்சிகள் செய்தோம், எதுவுமே பயனளிக்கவில்லை. கடைசியில் எங்களையும் பிதுஅத்தை செய்யும்படி தூண்டக்கூடிய அளவுக்கு வந்துவிட்டார். இப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு பிதுஅத்தை ஒருவர் ஏவினால் அவருக்கு கட்டுப்பாடே கிடையாது என்று சொல்லிவிட்டார்கள். கட்டுப்பாடு இல்லை, ஒருவர் பிதுஅத்தை செய்தால் அவருடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, அவருக்கு பின்னால் தொட முடியாது, தூக்கி எறியப்படும் அவருடைய அமல். பிதுஅத்தை செய்கின்ற ஒருவருக்கு மறுமையில் ஹவுதுல் கௌதரில் தண்ணீர் கிடைக்காது. இவர் மார்க்கத்தை மாற்றியவர் என்று நரகத்தில் இழுத்து எறியப்படும். எப்படி அதில் இருப்பது சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் எங்களை பாதுகாத்தான். தூய்மையான அத்தீனுல் ஹாலிஸில் இப்போது நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். எனவே கருத்து மோதல் இல்லாத ஒரு மசலா இருக்கிறதே, அந்த குஃபர் ஷிர்க்கை அமீர் செய்தால்தான் ஒதுங்க வேண்டும். கருத்து மோதல் இருக்கக்கூடிய விஷயங்களிலே ஒதுங்க முடியாது என்று சொல்வதற்கு குர்ஆன் ஹதீஸில் தெளிவான ஒரு ஆதாரம் கிடையாது. குஃபர் ஷிர்க் என்பது தெளிவாக ஆதாரங்களை கொண்டு நிரூபிக்கப்பட்டால் சரி, அதிலிருந்து ஒதுங்கிவிட வேண்டும். இதுதான் இஸ்லாமிய அடிப்படை. அகூல் கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ். الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وبعد. அப்ப இந்த சந்தேகம் யாருக்கு வருகின்றதோ வந்ததோ அவர்கள் ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டி வரும். ஒருவருக்கு இந்த சந்தேகம் வந்ததே, கருத்து மோதல் உள்ள விஷயங்களில் ஜமாஅத்தை விட்டும் ஒதுங்கக்கூடாது என்று இந்த கருத்து வந்தவர்கள், அவர்கள் இன்னொரு விஷயத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டி வரும். அது என்ன என்றால், பாகிஸ்தானில் தௌஹீத் ஜமாத் 13 ஜமாத்து காணப்படுகின்றது இன்றைக்கு. அதிலே ஒரு ஜமாஅத்தில், ஒரு அமைப்பில் தான் மசூத் அகமது இருந்தார். அவரும் தௌஹீத் வாயிதான், ஆரம்பம் தௌஹீத் ஜமாத். பிறகு அதிலே ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்ற பெயர் இல்லை, பைஅத் இல்லை, அமீர் இல்லை, கட்டுப்பாடு இல்லை. எனவே இது ஒரு பிரிவு என்று அவர் விளங்கி அதிலிருந்து ஒதுங்கினார். ஒதுங்கி ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்று ஒன்றை உருவாக்கினார். சரி, இப்ப இந்த கருத்தின் படிக்கு அவர் செய்தது பிழை என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்ற பெயர் வைக்க வேண்டும் என்பது அல்லாஹ் இல்லை என்று சொன்னால் காஃபிர் என்பதை போல் ஏகோபித்த முடிவல்ல. இன்றைக்கு என்ன சொல்லுகின்றார்கள், ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்ற பெயர் வைக்க வேண்டும் ஹிலாபத்தில். இப்போ நிர்வாகத்துக்காக எந்த பெயரையும் வைத்துக் கொள்ளலாம். யஹூது நசாரா என்று அல்லாஹ்வே குர்ஆனில் சொல்லுகிறான் அவர்களுக்கு. என்று கூறுகின்றார் கருத்து மோதல். அப்ப மசூத் அகமது இந்த பேருக்காக வெளியேறியது பிழை. இரண்டாவது, பைய தௌஹீதில் இல்லை, எனவே பையத்து தேவை என்று வந்தார். மறுமையினால் இல்லை என்று சொல்பவன் காஃபிர் என்பது ஏகோபித்த முடிவு உலகத்தில். அதே போன்று பையத்து இல்லாவிட்டால் காஃபிர் என்று ஏகோபித்த முடிவா? கருத்து மோதல். அவர் மட்டும்தான் அந்த நேரத்திலே சொன்னார் பையத்து தேவை என்று. ஆனால் அதில் வச்சு விளக்கம் இருக்கின்றது. அவர் சொன்னது இஸ்லாமிய பையத்து அல்ல, தொழுக நோன்பு பருளை போல அது ஒரு பருளு. அதனால தான் அவரிடத்தில் கலிமா கிடையாது பையத்துக்கு. அதையும் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே இது கருத்து முதலான மசலா. எப்படி வெளியேறுவா தௌஹீதில் இருந்து? இந்த கருத்து சரி என்றால் மூன்றாவது, அமீருடைய கட்டுப்பாடு. கேளிகனுக்கு இல்லை என்று சொன்னால் அவன் காஃபிர், ஏகோபித்த முடிவு. இதே போன்று இந்த அமீருடைய கட்டுப்பாடு ஏகோபித்த முடிவா? எல்லா பிரிவுகளும் அவனை காஃபிர் என்றா சொல்லுகின்றார்கள்? இல்லை. எந்த அளவு அவர்கள் கீழே இறங்கி விட்டார்கள் என்றால், ஹிலாபத்தில் தான் அமீருக்கு கட்டுப்பாடு, ஹிலாபத்தில் கூட அமீருக்கு கட்டுப்படாவிட்டால் அவன் முஸ்லீம் என்று ஒரு மூலவி பேசுகிறார். இப்போது எனக்கு காட்ட முடியும், இருக்கிறது. அப்ப ஒத்துக்கொள்ளணும், மசூத் அகமது தௌஹீதிலிருந்து வெளியேறி இந்த ஜமாத்தை உருவாக்கியது பிழை. ஏன்? தௌஹீத் இந்த விஷயங்களே அல்லாஹ் இல்லை, மறுமை இல்லை, கபருடைய வேதனை இல்லை என்று சொல்லவில்லை. அதிலெல்லாம் ஏகோபித்த முடிவோ? இந்த விடயங்களிலே கருத்து மோதல். அமீர், கட்டுப்பாடு, ஜமாஅத்து, பிரியக்கூடாது, இதெல்லாம் கருத்து முதலான விஷயங்கள் தான். அப்ப இதை ஒத்துக்கொள்ளணும். இந்த கருத்து சந்தேகம் உள்ளவர்கள் இதையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி? அவர் வெளியேறியது பிழை என்று தெளிவாக விளங்கியிருக்கும் என்று நினைக்கின்றேன். எனவே நான் சொல்ல வருவது என்னவென்றால், எப்போதுமே இந்த சத்தியத்தில் இருக்கக்கூடிய நாங்கள் ஒரு தெளிவோடு தான் இருக்க வேண்டும். யாராவது சந்தேகங்களை கொண்டு போட்டால் வந்து நீங்கள் தலைமைத்துவத்திடத்தில் அதை உலமாக்கடுத்து சொல்லணும். சொன்னால்தான் அதுக்கான விடைகளை எங்களுக்கு இப்படி ஜும்மாக்களில் மற்ற நேரங்களில் விளக்கப்படுத்த முடியும். மனதிலே வைத்துக் கொண்டிருந்தால் எங்களுக்கு தெரியாது. எனவே அதில் இருக்கும்போது நடந்த நிகழ்வுகள் அனைத்துக்கும் நான் குர்ஆன் சூரத்து தௌபாவையும் பக்கராவையும் சொன்னேன். சந்தேகம் எங்களுக்கு இருக்கவே கூடாது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே இன்னல்லதி நக்தலஃபு ஃபி, எவர்கள் கருத்து மோதல் கொள்கின்றார்கள், லஃபி ஷக்கின், அவர்கள் சந்தேகத்தில் தான் இருப்பார்கள். கருத்து மோதல் வந்தா சந்தேகம் வந்துடும். இப்ப இந்த மாதிரி சந்தேகங்கள் ஏன் எழும்புது? கருத்து மோதல். அதனால முதலாவது கருத்து மோதலை சாகடிக்கணும், அதை இல்லாமக்கணும். அப்ப சந்தேகமும் வராது. சந்தேகம் அப்படி ஒரு கால் வந்தால் உடனே அதை நாம் தீர்த்து கொள்ள வேண்டும். அப்ப பக்கரா தௌபா அந்த ரெண்டு வசனத்தை நல்லா ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க. அதே போல நான் சொன்ன இந்த ஹதீஸ், சஹீஹான ஹதீஸ், மூணு விஷயங்களை அல்லாஹ் மன்னித்து விட்டான். மறதி, தவறு, நிர்பந்தம். இப்ப நிர்பந்தத்தை நாம இலங்கையில் என்ன செய்யறோம்? அடையாளாட்டு எடுக்கிறோம், போட்டோவை பிடிக்கிறோம். பாவமா இல்லையா? பாவம். இதே அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான். ஏன்? இது எங்களுக்கு நிர்பந்தம், அது இல்லாமல் ஒன்னும் செய்ய இயலாது. மற்றது மறதி, தவறு, அதான் எங்களுக்கு நடந்த விஷயம். அந்த விஷயம் ரொம்ப தெளிவா இருக்குது. அல்லாஹு தஆலா எங்களை இந்த தெளிவிலே வைக்க வேண்டும். மேலும் யாராவது சந்தேகங்கள் அவர்கள் சர்ச்சைகளை கிளப்பினால் நீங்கள் பயம் இல்லாமல் வந்து தலைமைத்துவத்தில் வைங்கள். இந்த பிரச்சனையை நாங்கள் மஷூரா பண்ணி அதை எடுத்து ஆய்வு செஞ்சு சரியாக இருந்தால் நாம் யாரு சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளணும். அவ்வளவுதான், யார் சொன்னாலும் சரி ஏற்றுக்கொள்ளணும். எவ்வளவு பிழையில் இருக்கிறார்கள்! சில தினங்களுக்கு முன்னால் நாலு உலமாக்கள் வந்தார்கள் சந்திக்க. அவர்களுக்கு கேட்டார்கள் உங்களுடைய கொள்கை என்ன? அப்ப சொன்ன குர்ஆன் ஹதீஸ். உடனே கேட்டார்கள், பாருங்கள் மதரசாவில் ஓதி வெளியேறியவர்கள், அப்ப குர்ஆன் ஹதீஸ் தான் மார்க்கம் என்று சொல்லுகின்ற இந்த ஹதீஸுக்கு என்ன சொல்லுகிறீர்கள் என்றார்கள். என்ன ஹதீஸ் சொன்னார்கள்? அஸ்ஹாபி கன் நுஜூம் ஃபபி அய்யிஹிம் இக்தடைதும் இஹ்தடைதும், சஹாபாக்கள் நட்சத்திரங்களை போன்றவர்கள். அவர்களில் யாரை பின்பற்றினாலும் நேர்வழி பெறுவீர்கள் என்று நபி சொன்னார்கள். எனவே குர்ஆன் ஹதீஸை தவிர சஹாபாக்களை பின்பற்றலாம் என்று சொன்னார்கள். பாருங்க எவ்வளவு விளக்கம் இல்லை, தெரியாது. அவ சொன்ன இது ஹதீஸ், இட்டு கட்டப்பட்ட ஹதீஸ், இது நபி சொல்லவே இல்லை. இது சில பிரிவுகளில் மார்க்கமாக்கி வச்சு கொண்டிருக்கிறாங்க. அதனால இந்த மாதிரி நிறைய இருக்குது பிரிவுகளில், எங்களும் இந்த மாதிரி தவறுகள் வந்துடக்கூடாது. இன்ஷா அல்லாஹ் வந்தா நாங்கள் உடனே தீர்த்து கொள்ளணும். அக்கூல் கௌலிகா அது 8:30 இந்த பள்ளிக்கு வந்துடுங்க எல்லாரும். 9 வாகனம் புறப்படும் இரவு. அதில் இன்னும் 3-4 பேருக்கு இடம் இருக்குதான். அப்படி யாரும் இருந்தால் எங்களோட மாஹிர் சகோதரர் கொலனி அசுஹர் எப்படி இல்லையா? அப்போ இடம் இல்லை, ஆளுக்க சேர்ந்துட்டாங்களாம். இனி வேறையா போறேன்னா அவங்க வாகனங்கள் வேன் பிடிக்க போகணும், அப்படியும் போறாங்க போல. நல்ல பிரயோஜனம். அடுத்தது இந்த பிரயாணம் இருக்குது, அதுவும் ஒரு வகையில் நோய்க்கு மருந்தான், அப்படியும் கண்டுபிடிச்சிக்காங்க. சும்மா இருக்கவும் கூடாது ஒரு இடத்துல. இந்த பிரயாணம் செய்யறது இருக்குது, அது இந்த காலநிலைகள் அதுகளிகள் மறு ஒரு இடங்களில் வித்தியாசம் மாறும்போது நோய்க்கு மருந்தான் அது, அப்படின்னு இப்போ கண்டுபிடிச்சிக்காங்க. சரி, இது நாங்கள் மார்க்க விஷயம் படிக்க போகிறோம், நல்ல விஷயம். பேர் கொடுத்தவங்க எல்லாம் சரியாக போங்க. அப்படி ஒவ்வொரு இடங்களும் நடத்துறதுக்கு ஏற்பாடு செஞ்சிருக்கிறது இன்ஷா அல்லாஹ். அடுத்து போகும்போது ரொம்ப இதாக போகணும் நாங்கள். முதலாவது தக்குவா, அல்லாஹ்வுடைய அந்த அச்சம் இறை அச்சம் விரிக்கணும். ஏன்னா இன்றைக்கு போ பாருங்க, என்ன வாகனங்களில் எத்தனை எக்ஸிடென்ட் என்ன நடக்குது ஓர் இடங்களை பாருங்களேன். அப்போ நாம் இப்படி போகிறோம், ரொம்ப இதாக அல்லாவுடைய இதில் சிந்தனையில் நல்ல நோக்கத்தில் போகணும். என்ன நடந்தாலும் சகிதாகவே உண்டு. ஆனால் போகும்போது எல்லாரும் எழும்புறது, குதிக்கிறது, பாட்டு படிக்கிறது, தட்டுறது, இதெல்லாம் இருக்கக்கூடாது. ஒரு முறை இப்படி நடந்து வந்து சொன்னாங்களுக்கு இந்த மாதிரி நடந்துச்சு இடையில் அப்படின்ட்டு பெரிய ஆச்சரியப்பட்டோம். அப்போ அந்த அதுக்கு ஒரு ஆள் ஒரு அமீர் இருப்பான் நியமிக்கப்படும், அப்படி தானே என்ன நியமிக்கப்பட்டியா? அப்போ அவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும், அப்படி விடக்கூடாது. எழும்புறது, இந்த பயிலான்னு சொல்ல அடிக்கிறது, தட்டுறது, பண்ணுறது, பாட்டு படிக்கிறது, அதுகள் வந்து தவிர்த்து கொள்ளணும். அடுத்து அங்கே போய் சரியாக கூட்டத்தை எழுமிட்டு வெளியில் போகிறது, வாரது, வேறு இடத்துல போய் காத்திட்டு நிற்கிறது, அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. போனால் நம்ம அதில் ஒரு பிரயோஜனம் அடையணும். நாங்கள் ஒரு முன்மாதிரியாக இருக்கணும் எல்லாரும், அது ஒரு விஷயம். அப்போ இரவைக்கு இன்ஷால்லா 8:30 கண்ணை வந்துடுங்க, 9 வாகனம் இழுக்கும். அடுத்தது தெரியும், வெள்ளிக்கிழமையெல்லாம் எல்லா முஸ்லீம்களும் பள்ளிக்கு வருவாங்க, பெரும்பாலும் தூரத்தில் உள்ளவங்கெல்லாம். அப்போ முக்கியமான ஒரு விஷயம் அவங்களுக்கு சொல்கிறதாக இருந்தால் வெள்ளிக்கிழமையெல்லாம் சொல்லணும். அப்போ எல்லாருக்கும் இது கிடைக்கும். மற்றபடிக்கு 2 பாடம் நடக்குது, அதுக்கு கிட்டத்தில் உள்ளவங்க வருவாங்க, தூரத்தில் உள்ளவங்களுக்கு வர்றது கஷ்டம், வர இல்லை. அப்போ வெள்ளிக்கிழமையில் சொன்னால் தான் அது பிரயோஜனமாக இருக்கும். இப்போ சிலர் வந்து கேள்வி ஒன்று கேட்பாங்க, முக்கியமான கேள்வி ஆகிக்கும். அப்போ நம்ம சொல்கிறது பதில் இருக்கட்டும், வெள்ளிக்கிழமைக்கு இன்ஷா அல்லாஹ் எல்லாருக்கும் தெரியக்கூடிய முறையில் சொல்லுவோம். வெள்ளிக்கிழமை பிற்படுத்தி நாம் அதை சொல்லுவோம். இது பிழை இல்லை. இப்போ அந்த முந்தின ஜும்மா இந்த ஜும்மாவில் நாம் சொன்ன விஷயங்கள் இருக்குது, இது தேவைப்பட்டது, இது மார்க்கம் வழங்கணும், இது பிழை இல்லை. இதில் ஒரு சிலர் சில கருத்துக்களை வச்சுக்கோங்க, அப்படி ஜமாத்தில் அப்படி இருக்கத்தான் செய்வாங்க. கீரை கடைக்கு எதிர்கடை வேணும், பழமொழியை உண்மை மாதிரி தான் விளங்கு. கீரை கடை கீரைனா 5 ரூபா 10 ரூபா ஒரு கட்டு, அதுக்கு ஒரு எதிர்கடை இருந்து அவர் 9 சாண்டு விற்கணும். விற்றா தான் இந்த இவரும் கொஞ்சம் ஒழுங்காக இருப்பார், இல்லை 10 கட்டு 15-20 வருஷமாக கூட்டிகிட்டு போயிடும். அது பழமொழி சொல்லுவாங்க. அந்த மாதிரி எதுக்கு ஒரு எதிர்ப்பு இருந்தா தான் எல்லாம் சரியா இருப்பாங்க. அப்போ ஒரு சந்தேகமாத்துக்குள்ள கதை, என்ன ஜும்மா என்ன நடக்குது, ஜும்மான்னு சொன்னா அச்சம் மூட்டி எச்சரிக்கை செய்யணும். ஜும்மான்னு சொன்னா அச்சம் மூட்டி எச்சரிக்கை. ஆனா இங்க அப்படி நடக்க மாட்டேங்கு, வேற வேற விஷயங்களை சொல்றாங்களாம். இது பச்சை பிழை. இந்த மாதிரி கருத்துக்களை உள்வாங்கிறாங்க, நம்முடைய ஈமானுக்கு பாதிப்பு. ஏன்னா அச்சம் மூட்டி எச்சரிக்கைனா என்ன சொல்லுங்க பாப்போம். நரகத்தை பற்றி மட்டும்தான் அச்சம் மூட்டி எச்சரிக்கை செய்யலாம், வேற எதையும் அச்சம் மூட்டி எச்சரிக்கை செய்யலாமா? அப்ப ஒவ்வொரு கிழமையும் ஒய்ஸ்து அனவசாத்துன்னு சொல்லி அந்த நரக மறுமையை பற்றியான் சொல்லணும், வேற எதுவுமே சொல்லலாது. சொர்க்கத்தை பற்றி பேசினா அச்சம் மூட்டி எச்சரிக்கை செய்யலாமா? அதுல எவ்வளவு சந்தோஷம், ஒரு சிரிப்புகள் உள்ளத்துலாம் வரும். அப்ப அங்க அச்சம் மூட்டி எச்சரிக்கை இல்லையே. நோம்பு பத்தி சொல்ற இல்லையா, ஹஜ்ஜ பத்தி சொல்ற இல்லையா? அப்ப இதுல அச்சமுட்டி எச்சரிக்கை இருக்கிறா? சும்மா ஒரு சிலர் இருந்துகிட்டு ஒரு வீணான விஷயங்களை கிளப்பி மக்களுக்கு மத்தியில் இதை உண்டாக்குறாங்க, அது இருக்கத்தான் செய்யும். ஆனா முஸ்லீம்களை கவனமா இருக்கணும், அப்படிப்பட்டவங்களை தூரத்தில் இருக்கணும், அவங்க சேர்றது கதைக்கு தவிர்த்து கொள்ளணும். ஏண்டா சந்தேகத்தில் உண்டாக்குறான் உள்ளத்துல? அப்ப இது பிழையான வாதம். ஒவ்வொரு கிழமையும் அச்சம் மூட்டி எச்சரிக்கை செய்யணுங்கிறது பிழையான வாதம். அப்படி எங்களுக்கு ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி செஞ்சதாக இல்லை. எவ்வளவு விஷயங்கள் ஜும்மாவில் சொல்லிட்டாங்க. இப்ப நான் கேட்கிறேன், சொர்க்கத்தை பத்தி பேசணும் மக்களுக்கு, இதுல அச்சம் மூட்டி எச்சரிக்கை செய்ய வருமா? எங்க வரப்போகுது? சொர்க்கத்தில் அப்படி இப்படி சாப்பாடு இப்படி கட்டில் விரிப்புண்டு சொன்னா ஒரு சந்தோஷம் தான் வருமே தவிர அங்க ஒரு பயம் வராது. நரகத்தை பத்தி மறுமையில கேலி கணக்கு பத்தி சொன்னா தான் வரும். எல்லாம் நடக்கும், எல்லாம் சொல்லப்படுது. இங்க உண்மையான தூய்மையான இஸ்லாம் தான் அங்க சொல்லப்படுது. அதனால எப்பவுமே அந்த சத்தியத்துக்குள்ளயும் வெளியிலையும் அதுக்கு எதிரானவங்க இடிக்கத்தான் செய்வாங்க. முஸ்லீம்கள் கவனமா தங்கடையுமான பாதுகாத்துக் கொள்ளணும், அவ்வளவுதான். என்ன சந்தேகம் வந்தாலும் கேட்டு தெரிஞ்சு கொள்ளணும், இது ஒரு விஷயம். அடுத்தது நாம அந்த சென்ற முந்தின ஜும்மாவில் இந்த பர்மாவை பற்றி கொஞ்சம் சொன்னேன்னா, அதை பற்றி ஒரு விளக்கம் அதில் நான் சொன்னேன். மூணு நாடுகள் இருக்குது பௌத்த மதம், இலங்கை, தாய்லாந்து, பர்மா அப்படின்னு. அப்போ பர்மாவோட தலைநகரம் வந்துக்கிட்டு மியான்மார் அப்படின்னு சொல்லி சில விளக்கங்கள் கொடுத்தேன். அப்போ ஒரு நாலஞ்சு நாளைக்கு முந்தி ஒரு கடிதம் ஒன்று வந்திருந்தது, எழுதியிருந்தாங்க. அதில் நீங்கள் பர்மாவை பற்றி சொன்னீங்க, அதில் சில தவறுகள் ஏற்பட்டுக்கு நீங்கள் திருத்திக் கொள்ளுங்க. அது கேட்டவங்க தெரி விஷயம் தெரிஞ்சவங்க பிள்ளையான அனுப்பாங்க அப்படின்ட்டு பார்த்தா அதில் எழுதியிருந்தது. நீங்கள் பர்மாவுடைய தலைநகரம் மியான்மார் என்று சொன்னீங்க, அது இல்லை ரங்கூன் அப்படின்னு. உண்மைதான், நமக்கு நல்லா தெரியும் பர்மாவுடைய தலைநகரம் ரங்கூன்ங்கிறது நல்லா தெரியும். அது அங்கே தவறுதலா மியான்மார்ந்து வந்துட்டு, நல்ல விஷயம். அடுத்தது நான் சொன்னேன் மூணு நாடு பௌத்த நாடுண்டு. இப்போ நான் சொன்னது முழுமையாக அந்த பௌத்தம்ங்கிற இது வந்துட்டு அந்த நாட்டில் மற்றதுகளை சரியாக இல்லை, நமக்கு அதை பற்றி சரியாக தெரியவும் மாட்டுது. அப்போ அவங்க வழி தான் இன்னும் பௌத்த நாடுகள் இருக்குது, சைனா, ஜப்பான், லாகோஸ் இப்படின்னு வெளியிருந்தது. அது சம்தில் சரியில்லாம அதை மறுக்கிறதுக்கு இல்லையே. இது உலக விஷயம், உலக விஷயம் நம்மளை விட மற்றவங்களுக்கு நல்லா தெரியும். எனக்கு இவ்வளோதான் தெரியும், இந்த மூணு நாடு பௌத்த நாடு, சரியாக பௌத்தத்தை பின்பற்ற நாடு இது மூணு தானே நமக்கு தெரியும். அந்த அளவு நான் சொன்னேன். அதில் எழுதினா இன்னும் நாலஞ்சு நாடு இருக்குன்னு எல்லாம் சரி இருந்துட்டு போட்டோம். இது உலக விஷயம். அப்போ பிழைய சொன்னால் யாரும் பிழையா நம்ம ஒன்று சொல்லிட்டால் திருத்தினா கட்டாயம் ஏற்றுக்கொள்ளணும். அப்போ அந்த கடிதம் எழுதணும் யாருன்னு தெரியாது. ஜசாஹுல்லா. வேற என்ன இருக்குது? இருந்தால் நமக்கு அடி தெரிஞ்சு கொள்ளுங்க. இருக்குதா? சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி, சுபஹானகல்லாஹும வபிஹம்திக, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அந்த, அஸ்தக்ஃபிருக வஅதுபு இலைக். இருக்குதா? ஒவ்வொரு மாசமும் கடைசி ஞாயிறு பெண்கள் பயான் தெரியும் மாலையில் அசர் தொழுதோட. அப்போ இந்த கிழமை நடக்கும் இன்ஷா அல்லாஹ். எல்லாரையும் அனுப்பி வைங்க. பல கடிதங்கள் வந்துச்சு, நமக்கு எங்களுக்கு பல கேளிகளை கேட்கணும் கேட்கணும், நீங்க பெண்கள் பயானை செய்தேல அப்படின்னு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாதனால செய்ய இல்லை. அதனால அப்படி யாருக்கும் கேளிகள் இருந்தா நேரத்தோடு எழுதி அனுப்ப சொல்லுங்க, இந்த பெட்டியில போட சொல்லுங்க. இன்ஷா அல்லாஹ் ஞாயிற்றுக்கிழமை பெண்கள் பயான் நடக்கும், நாம எடுப்போம் இன்ஷா அல்லாஹ்.